மொழியின் விழி, இனத்தின் ஒளி, கலையில் முன்னோடி.
ஓடினாள், ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள்.
கழக கண்மணிகளாம் என் அன்பு உடன்பிறப்புகளே.
அரசியல் தலைவன்
தம்பு உடையா கடைக்கு அஞ்சாறு
இலக்கிய புலவன்
உயிரினும் மேலாத அன்பு உடன்பிறப்பு
என்றும் முதல்வன்
கருணாநிதியினுடைய வழித்தோன்றர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு கருணாநிதி போனாலும் பல கருணாநிதிகள்.
பாரத் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி, தமிழ் தலைவனின் வரலாறு, பவர்ட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ்.
அறுசுவை உணவு என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அறுசுவை உணவு என்றால் அறுவகை ருசி நிறைந்த சாப்பாடு என்றுதான் அர்த்தம். சொல்ல கேட்டிருக்கிறோம். அரியலூரிலே எங்களுக்கு தந்த அறுசுவை உணவுக்கு ஒரு புது அர்த்தம் உண்டு. அறுசுவை, சுவை அருந்த உணவு, சாப்பாடு எனப்படும் கொடுமை. சுவை அருந்து போன கொடுமையை மண் சட்டிகளில் கொட்டினார்கள். மஞ்சள் வண்ணச்சோறு, பஞ்ச வண்ண குழம்பு, உப்பிலும் புளியிலும் காரத்திலும் சேராமல் சுயேட்சையாக வந்து விழுந்த பரங்கிக்காய் துண்டை எடுத்து வாயில் வைத்தோம். எப்படியோ எதிர்நீச்சல் போட்டு அது வயிற்றுக்குள் போய்விட்டது. 15ஆம் நாள் காலையிலே சாப்பிட்டவர்கள் 18ஆம் நாள் பிற்பகல் தான் ஒரு பட்டை வெள்ளை சோற்றை கண்டோம். அச்சடித்த சோரே, அவன்ஸ் குழம்பே, வேப்பமரத்து நிழலே, வெள்ளம் போட்ட கடலையே, வெண்ணெய் எடுக்கா மோரே, இது அந்த ராஜ்யத்தின் நாட்டுப்பாடம். அங்கே நாங்களும் பிரஜைகளானோம். உணவு பரிமாறுதல், தேவைகளை கேட்டல், சிகிச்சைக்கு அனுப்புதல் முதலிய எல்லா காரியங்களையும் சிறைச்சாலை வாடர்கள் கவனித்து வந்தார்கள். எங்கள் ராஜ்யத்தில் மட்டும் மேற்கண்ட எல்லா பொறுப்புகளையும் எமது மந்திரி சபையும் மக்கள் மன்றமும் ஏற்றுக்கொண்டன. எமது ராஜ்யத்தின் ஒருநாள் நடவடிக்கைகளை முதலில் விளக்குகிறேன். சிறப்பான நிகழ்ச்சிகளை தனித்தனி தலைப்புகளின் மூலம் பிறகு விவரிக்கிறேன். காலை 6 மணிக்கு எங்கள் கூண்டுகளின் கதவுகள் திறக்கப்படும். காலை கடன்களை முடித்துவிட்டு கஞ்சி உணவுக்கு பிரஜைகள் தயாராகி விடுவார்கள். 4 பிளாக் தலைவர்களும் வேப்பமரத்தடியில் கூடி இன்றைய தினம் யார் யார் கஞ்சி பரிமாறுவது, எந்த பிளாக்கிலிருந்து ஆரம்பிப்பது என்பது போன்ற அலுவல்களை ஆலோசிப்பார்கள். அதற்குள் கஞ்சி அண்டாக்கள் வந்துவிடும். அந்த பெரிய அண்டாக்களை அங்குள்ள கிரிமினல் கைதி தோழர்கள் தான் தூக்கி வருவார்கள். ஒவ்வொரு பிளாக் பிரஜைகளும் கியூவரிசையில் நின்று கஞ்சியை வாங்கி கொண்டு போவார்கள். கஞ்சி ஒரு நாளைக்கு கெட்டு போயிருந்தால் உடனே தலைவரிடம் 4 பிளாக் தலைவர்களும் அறிக்கை சமர்ப்பிப்பர். தலைவர் அதை வார்டரின் கவனத்திற்கு கொண்டு போவார். ஜெயில் அதிகாரம் உடனடியாக குறைய கவனிக்க முயற்சி எடுத்துக் கொள்ளும். கஞ்சி முடிந்த பிறகு குளிக்கும் இடத்தில் பிரஜைகள் கூடுவர். 50 பேர் ஒரே காலத்தில் குளிக்க வசதியுடைய தண்ணீர் தொட்டி, அதில் 400க்கும் மேற்பட்டோரை சௌகரியமாகவும் எல்லோரும் குளிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணீரை சேதப்படுத்தி விடாமலும் குளிக்க வைத்திடும் பொறுப்பை ஜலஸ்தாபன மந்திரி தானே நேரில் நின்று கவனிப்பார். ஒவ்வொருவரும் எத்தனை குவளைகள் ஊற்றிக்கொண்டார்கள் என்று கணக்கு பார்த்து அளவுக்கு மேலாகிவிடாத நிலையில் அங்குமிங்கும் ஆடியோடி கட்டுப்படுத்தி தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்வார். நீர்மேல் நடக்கலாம் என்று தாய்மானவர் பாட்டு படித்திருக்கிறோம். அப்படி நடந்து காண்பித்தவர் தோழர் வேலு. ஆமாம், ஜலஸ்தாபன மந்திரி. தண்ணீர் தொட்டியின் மேலேயே காலை முதல் பிற்பகல் 3 மணி வரையிலே நடைபழகுவார். அவர் போட்டிருந்த பனியனுக்குட்பட்ட பாகமெல்லாம் சிவப்பாகவும் மற்ற இடமெல்லாம் கருப்பாகவும் மாறி ஆளே இருவண்ண மனிதனாக தோன்றினார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் அவர் பட்ட கஷ்டத்தை. கஞ்சிக்கும் குளியலுக்கும் இடையிலே பிளாக் வாசல்களிலே ஒரு ஒளி கிளம்பும். ஆஸ்பத்திரி, ஆஸ்பத்திரி என்ற ஒளி. அது போன்ற சத்தம் நமது ஊர் தெருக்களில் கிளப்பினால் சரிதான், சான்ஸ் எதுவும் கிடைக்காமல் யாரோ ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியை விலை கூறுகிறாராக்கும் என்று நினைப்போம். சிறை ராஜ்யத்திலே வரும் இந்த ஒலி வேறு. சுகாதார மந்திரி புகாரி சாஹிப் தன்னுடைய தேன்கூடு வடிவமுள்ள தாடியை தடவியபடி ஆஸ்பத்திரிக்கு யாராவது வருகிறீர்களா என்று கூவுவார். அவர் ஒரு 50 பேரையாவது தினந்தோறும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று திரும்புவார். வந்த பத்திரிகையை எடுத்துக்கொண்டு பிரதம செயலாளர் வேணு ஓடுவார். 4 பிளாக்குகளுக்கும் பத்திரிகைகளை அனுப்பி அவற்றை பத்திரமாக எடுத்து வரும் வேலையை அவர் விரிவாக கவனிப்பார். பிற்பகல் 1 மணிக்குள்ளாகவே அநேகமாக உணவு வந்துவிடும். வெள்ளை துணியால் மூடப்பட்டு நீண்ட கட்டில் எனப்படும் ஒன்றை 4 பேர் தூக்கி வருவார்கள். முன்னே சட்டி வரும், அதிலே குழம்பு வரும். இப்படி 4-5 பெரும் சட்டிகளும் 4-5 கட்டில்களும் ஒரு அண்டாவில் மூறுமாக எங்கள் ராஜ்யத்து உயிர் வாழும் பொருள் உணவு எனும் தண்டனை வந்து சேரும். சிறையிலே தரப்படும் பெரிய தண்டனை உணவுதான். சிறையிலே பெரும் குற்றம் என கருதப்படுவது அதை சாப்பிட மறுப்பதுதான். சாப்பாடு முடிந்ததும் சிறிது நேரம் களைப்பு ஆரம்பப்படலாம். உடனே உள்நாட்டு இலாக்கா மந்திரி சத்தியின் வேலை துவங்கும். 2 முறை தபால் கார்டு கொடுப்பார்கள். அவைகளை கணக்கு பார்த்து எழுதியவைகளை வாங்கி அதிகாரிகளிடம் அனுப்பி எழுதாதவைகளை எழுத சொல்லி கார்டு வராதவர்களுக்கு கார்டு வாங்கி கொடுத்து அந்த அலுவலர்களை கவனிப்பார். புத்தகம் வேண்டும் என்பவர்களுக்கு புத்தகம் அளித்து படித்தவைகளை வாங்கி கணக்கு சரிபார்த்து வாசக சாலையில் ஒப்படைக்க முயற்சி எடுத்துக் கொள்வார். இதற்குள் இன்டர்வியூ வரும். சிறையில் உள்ள தோழர்களை சந்திக்க நண்பர்களோ உறவினர்களோ வருவர். அந்த தகவலை எடுத்துக்கொண்டு வேணுகோபால் ஓடுவார். 400 பேரில் அவர்களை சிரமப்பட்டு கண்டுபிடித்து இன்டர்வியூவுக்கு அனுப்பி வைப்பார். புகாரி சாஹிப்பின் ஆஸ்பத்திரி கூவல் மீண்டும் கிளம்பும். மாலை 4 மணிக்கு மக்கள் மன்றத்தை கூட்டும் பொறுப்பை வேணுகோபால் சரிவர செய்து முடிப்பார். அந்தந்த பிளாக் தலைவர்களும் தங்கள் தோழர்களுடன் மக்கள் மன்றத்திற்கு வந்து சேருவார்கள். மக்கள் மன்றம் நாள்தோறும் தலைவரின் தலைமையிலே தொடங்கும். சிறைச்சாலையில் நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியும் கழகத்தின் கடமை கட்டுப்பாடு பற்றியும் சொற்பொழிவு நிகழ்த்தப்படும். தினம் ஒரு பொருளின் மீது பல தோழர்கள் உரையாற்றுவார்கள். இறுதியில் தலைவரின் முடிவுரையுடன் மன்றம் கலையும். சிறு குற்றம் செய்தவர்களும் மன்றத்தில் விசாரிக்கப்பட்டு பெரும்பான்மையோர் எண்ணத்திற்கு இணங்க மன்றத்தின் முன்பு மன்னிப்பு கேட்டுக் கொள்வார்கள். மாலை 5:30 மணிக்கெல்லாம் இரவு உணவு வந்துவிடும். அப்போது சோளக்களி வராது. அரிசி சோறு அளவில் கொஞ்சம் பெரியதாகிவிடும். மோர் வராது. கடலை உருண்டை வரும். குழம்பு உண்டு. சாப்பாடு முடியும். மாலை 6 மணிக்கெல்லாம் 3-3 பேராக கூண்டுகளில் அடைக்கப்படுவார்கள். நாங்கள் பி வகுப்புக்காரர்கள். தனித்தனியே ஒவ்வொருவராகத்தான் அடைக்கப்படுவோம். சில கூண்டுகளிலே உள்ள ஆண் குயில்கள் பாட ஆரம்பிக்கும். அந்த மகுடி தொனி கேட்டு பாம்புகள் வந்துவிடும். பாம்புகளுக்கு வேறு டியூட்டி இருந்தால் தேள்களையாவது அனுப்பி வைக்கும். அந்த தேள்கள் நமது தோழர்கள் பலரை முத்தமிட்டிருக்கின்றன. 10 மணிக்கு அநேகமாக எமது ராஜ்யம் அடங்கிவிடும். 6 மணிக்கு தோழர்கள் அடைக்கப்பட்டதும் கைதிகளின் எண்ணிக்கை சரியாக இருக்கிறதா என்று பார்க்க ஹெட்வார்டர் எல்லா பிளாக்கிற்கும் சென்று சுற்றி பார்த்து வருவார். கடைசியாக எங்கள் 4ஆம் பிளாக்கிற்கு வருவார். கணக்கு வந்து விட்டது என்போம் நாங்கள். சிறைச்சாலை முழுவதும் பல இடங்களிலே சுவர்களில் ஒரு வகையான சாவி பொருத்தப்பட்டு அந்த இடங்களுக்கு 1 மணிக்கு ஒரு தரம் வார்டர் சென்று தன்னிடமுள்ள கடிகாரத்திற்கு அந்த சாவியை போட்டுவிட்டு வர வேண்டும். வார்டர் எங்கும் நிற்க முடியாது. சுற்றியபடியே காவல் கேட்க வேண்டும். நின்றால் அவரிடமுள்ள கடிகாரம் காட்டி கொடுத்து விடும். அவர் இரவு நேரத்தில் கையில் ஒரு விளக்குடன் போய்க் கொண்டிருப்பது எங்களுக்கு தெரியும். அவரை பார்த்து நாங்கள் மணி தெரிந்து கொள்ளுவோம். அதற்காகத்தானோ என்னவோ சிறையில் அவர் போனால் கடிகாரம் போகுது என்கிறார்கள். நாங்களும் கணக்கு வருது, கடிகாரம் போகுது என்றுதான் சொல்லுவோம். இப்படி எங்கள் ராஜ்யம் நடந்து கொண்டிருந்தது.
திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்ள ஒவ்வொருவரும் முன்னணியில உள்ள யாராலும் எளிய குடும்பத்திலே பிறந்தவர்கள். அவர்களுக்கு பிறகு அந்த குடும்பத்தை பற்றி நாடு ஆராய தலைப்பட்டதே தவிர அந்த குடும்பத்தை அறிந்த பிறகு அவர்களை அறிந்து கொண்ட குடும்பம் என்று மிகச்சிலதான் நம்மிடத்திலே இருக்கின்றன. இது தவறு என்பதற்காக சொல்லவில்லை, தாழ்வானது என்ற எண்ணத்தோடு சொல்லவில்லை. ஆனால் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாலே எளியோர்களுக்காக நடத்தப்படுகின்ற இயக்கம் எளிமையிலேயே இருக்க வேண்டும் என்று யாரும் கருதக்கூடாது. அது நேர்த்தியான நிலைக்கு செல்ல வேண்டும். அந்த நேர்த்தியான நிலை அதில் ஈடுபட்ட ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைகின்ற நேர்த்தியான நிலை மட்டுமல்ல, அவர்களின் கூட்டு முயற்சியினாலே கழகம் அடைகின்ற நேர்த்தியான நிலை மட்டுமல்ல, அதன் மூலமாக நாடு அடைகின்ற நேர்த்தியான நிலைதான் நிச்சயமாக எளிய குடும்பத்திலே பிறந்தவர்கள் எளியோர்களுக்காக நடத்துகின்ற ஒரு இயக்கம் எளியோர்களாக இருந்தவர்களை நேர்த்தியான நிலைக்கு கொண்டு வந்தது என்ற வரலாற்றிலே பொறிக்கப்படத்தக்க ஒரு சாதனை நமக்கு கிடைக்க வேண்டும்.
சிறையில் பேச்சு மன்றம் முன்னிலும் வேகமாக பணியாற்றியது. அந்த ஒன்றரை மாதத்திற்குள்ளாகவே சில நல்ல பேச்சாளர்கள் தயாரானார்கள். பலதரப்பட்ட பொருள்களின் மீது விவாதம் நடத்தி பேச்சாற்றலை விளக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பேச்சு மன்றம் புதிய புதிய கருத்துக்கள் பற்றி விவாதிக்கவும் விளக்கம் பெறவும் விரிவுரை நிகழ்த்தவும் தன்னை தயாராக்கி கொண்டது. குரலோவியம் பற்றி 2-3 நாட்கள் தோழர்கள் உரையாற்றிய பின் நான் முடிவுரை கூறினேன். குரலின் காமத்துப்பாலின் சுவையை தோழர்களிடம் கூறும்போது சிறையில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தையும் சில நிமிடங்கள் மறந்து குரலாசிரியரின் வர்ணனையிலே ஆழ்ந்தார்கள். ஒரு தோழர் பேசும்போது குறிப்பிட்டார், குரலுக்கு சிறப்பு சொல்ல வந்த யாரோ ஒருவர் பாவனாவதாரன் உலக 2 அடியால் அளந்தான், வள்ளுவனும் 2 அடியாக அளந்தான் என்பதாக பாராட்டி இருக்கிறார் என்று. அது பற்றி நான் குறிப்பிட்டேன். வாமனன் 2 அடியால் உலகை அளந்துவிட்டு 3வது அடியை மாபலி என்ற மனிதன் தலையிலே வைத்து அழித்தினான். ஆனால் வள்ளுவன் மனிதன் தலையிலே ஏறிக்கொள்ளவில்லை, மனிதனுக்காக நீதி வகுத்தான் என்று விளக்கி சொன்னேன். நாற்காலி எனும் பொருள் பற்றி ஒரு நாள் உரையாற்றினோம். இப்படி எத்தனையோ சொற்பொழிவுகள். சிறைக்கு சென்றாலும் அது விடுகிறதா என்ன?
மந்திரம் ஒன்றில் இசைவானம் கீதமழை பொழிகின்றான், மந்திரம் ஒன்றில் இசைவானம் கீதமழை பிடிகின்றான், மக்கள் எல்லாம் மது குடித்த வண்டு போல் மயங்குகின்றார். மங்களமா இசை நிகழ்ச்சி முடியும் போது மக்கள் சிலர் ஆர்வமுடன் மேலும் 10 பாட்டு பாடுகின்றார். மலைத்து விட்ட இசைவானம் கனைத்துக் கொண்டு பாடுகின்றேன், மேற்கொண்டு என்ன தொகை தருவீர் என்றான். வெடுக்கென ஒரு புறவன் எழுந்து நின்று விடை எடுத்தான், 8 தொகை தருவதாக. 10 பாட்டு பாடுகின்றார், என்ன தொகை தருவீர் என்றான், விடை இருத்தான், 8 தொகை தருவதாக. இசைவானன் புரிந்து கொண்டு இது என்ன நியாயம், என் 10 பாட்டுக்கு 8 தொகையா, அது எனக்கு குறுந்தொகை என்று சொன்னான். இது என்ன நியாயம், என் 10 பாட்டுக்கு 8 தொகையா, அது எனக்கு குறுந்தொகை என்று சொன்னான். ஓஹோ, 500 வேண்டுமோ என கடிந்தார் புலவர். ஓஹோ, 500 வேண்டுமோ என கடிந்தார் புலவர். 100 வேண்டேன், அதனை தீண்டேன் தீண்டேன். 400 தருகிறோ புலவரே, அதுவும் அகத்தில் 400 புறத்தில் 400 என்று வளைத்தனன் இசையில் வல்லவன். புறத்தில் 400 அகத்தில் 400 புரிந்து கொண்டார் புலவர் பெருமகன். புற 400 காசோலையில் 400, அக 400 கருப்பில் 400, புற 400 காசோலையில் 400, அக 400 கருப்பில் 400. பொல்லா செயலது, பொல்லா செயலது, வருமான வரிதனை எரிப்போர் செயலது. அதனாலே பாட்டுக்கு தொகை கேட்கும் பேச்சுதனை விட்டொழிப்பீர். பசும்பால் தருவோம் தொண்டைக்கு, தேவையெனில் 3/4 தருவோம் பாட்டிடுக என்று சொன்னார். 3/4 தருவதாக முழிந்திட்ட புலவரையா, பொருட்பால் ஒன்றிக்கே இனி என் தொண்டை பேசும் என இசைவானன் எழுந்து விட்டான். 3/4 தருவதாக முழிந்திட்ட புலவரையா, பொருட்பால் ஒன்றிக்கு இனி என் தொண்டை பேசும் என இசைவானன் எழுந்து விட்டான். நீண்ட துயில் கலைந்து எழுந்தேன், நெடுநல் வாடைப்பட்டதாலே. நீண்ட துயில் கலைந்தெழுந்தேன், நெடுநல் வாடைப்பட்டதாலே. கனவின் நினைப்பெல்லாம் நெஞ்சில் கரும்பாக இனித்ததம்மா, தமிழ் நினைத்து இதயத்தை தமிழால் நனைத்து, இவ்விகடலில் ஆதிக்கம் செலுத்தியவர் நந்தமிழர்.
நாமெல்லாம் மொழிப்பித்துக் கொண்டு அலைகிறோம் என்று அரசியல் எதிரிகள் குற்றம் சாட்டுகிறார்களே, அது எவ்வளவு தூரம் உண்மை என்று ஒரு நாள் விவாதித்தோம். மொழிப்பற்றா பித்தா என்ற தலைப்பின் கீழ் மொழியிலே பற்றா அல்லது பித்தா என்று ஆராய்வதற்கு முன்பு பற்று என்பதற்கும் பித்து என்பதற்கும் உள்ள வேறுபாட்டை உணர வேண்டும். பற்றின் உச்சநிலைதான் பித்து. அந்த பித்து தானே உண்டாவதில்லை. பற்று வைக்கப்பட்ட பொருளுக்கு ஆபத்து வரும்போது அப்பொருளின் மீது பித்து ஏற்படுகிறது. குழந்தையின் மீது தாய்க்கு அளவற்ற பற்று. குழந்தை திடீரென நோய்வாய்ப்படுகிறது, இறந்து விடுமென மருத்துவர்கள் கூறுகிறார்கள். தாய்க்கு பைத்தியம் பிடித்து வருகிறது, அதை யாராவது தடுக்க முடியுமா? பற்று பித்தாக மாறுகிறது. தாய்க்கு குழந்தையை விட ஒரு சமுதாயத்துக்கு மொழி மிகவும் உயர்ந்தது. அந்த மொழி மீது பற்று வைக்காதவர் யாரே உளர்? பற்று கொண்டோர் பித்தர்களாக மாறுவது தவறு. அந்த பித்து ஏற்பட அடிப்படை எது? பற்றை அறுக்க முனைவதுதானே. அந்த வேலையை செய்வது யார்? ஒளியிலேனா பற்று வைக்கிறோம், அதை அறுத்து நம்மை பித்தர்களாக்குகிறார்கள். ஆகவே பித்து பிடிப்பது நம் தவறல்ல. இந்த முடிவுக்கு பேச்சு மன்றத்தினர் வந்தோம். மொழிக்காக உயிர் கொடுத்த தாளமுத்து நடராஜன் இருவரின் கல்லறை இருக்கும் திசையை பார்த்து வீரவணக்கம் செலுத்தினோம்.
கேடு வந்ததடா இந்தி மொழியால் தமிழருக்கு என்றவுடன், கேடு வந்ததடா இந்தி மொழியால் தமிழருக்கு என்றவுடன், ஏடா தந்தி எதுடா போர்வாள் என்று களம்புகுந்த தலைவன் என்றோ, மாடு மீண்டும் வேலி தாண்டி வருவது போல் மங்கு இங்கி தமிழ் மலர் சோலைகளே தாவி வருதல் கண்டோம். ஆவிதரையிலும் அஞ்ச மாட்டோம். அடடா, யாரை இங்கே அணிவகுத்து கிளம்பிடுவோம். மொழி போரில் நமது பணி முடித்து திரும்பிடுவோம். அல்லால் தாராமுத்து நடராஜன் வரிசையிலே தமிழனாய் பிறந்தோர்க்கெல்லாம் அமையற்றும் கல்லறை என்றே தடந்தோலை குறிக்கிடுவோம். அணிவகுத்து கிளம்பிடுவோம். மொழி போரில் நமது பணி முடித்து திரும்பிடுவோம். அல்லால் தாளமுத்து நடராசன் வரிசையிலே தமிழனாய் பிறந்தோர்க்கெல்லாம் அமையற்றும் கல்லறை என்றே தடந்தோலை குளிக்கிடுவோம். மலையெல்லாம் வளத்தை பாடும், தமிழர் கலையெல்லாம் பண்பை பாடும், கடல் அறையெல்லாம் நடமே ஆடும், பகனை குலையெல்லாம் நடுங்கி ஓடும்.
லத்தீன் மொழியின் ஆதிக்கம் ஐரோப்பாவெங்கும் பரவி வேறு நாட்டு தாய்மொழிகள் எல்லாம் தலையெடுக்காமல் அழுத்தி இருந்த காலத்தில் தாய்மொழி பித்துக் கொண்டு இனி லத்தீனில் எழுதுவதில்லை, எமது பிரெஞ்சு மொழியிலே தான் எழுதுவோம் என்று சபதம் எடுத்துக் கொண்டு கிளம்பிய பிரெஞ்சு நாட்டு இளம் எழுத்தாளர்களை 16ஆம் நூற்றாண்டின் மொழி காவலர்களை பெருமையோடு நினைத்துக் கொண்டோம். அந்த சரித்திரத்தையும் படித்துவிட்டு இப்போது தாய்மொழியை மறந்து ஆதிக்கக்காரர்களின் மொழியாம் இந்திக்கு ஆலவட்டம் சுழற்றும் ஆசாட பூபதிகளின் வரலாற்றை பார்க்கின்ற போது எவ்வளவு வேதனையாயிருக்கிறது என்று கண்ணீரும் விட்டோம். எம்மை அறியாமலேயே மொழி பித்து ஏற்பட்டு விட்டது. தமிழென்று தோல் தட்டி ஆடு, அந்த தமிழ் வெல்க வெல்க என்று தினம் பாடு என்று பேரொழி எழுப்பினோம். கிளம்பிற்றுக்கான் தமிழ்ச்சிங்க கூட்டம் கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை என்று சூளுரைத்தோம். சிறைச்சாலையில் ஒரு நாள் பேச்சு மன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மன்றத்து மத்தியிலே நான் அமர்ந்திருக்கிறேன். வெள்ளுடை அணிந்த ஒரு நர்ஸ் அங்கு வந்தாள். தான் கள்ளக்குடிக்கு பக்கம் உள்ள ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்ததாகவும் போராட்டத்தில் காயம்பட்டவர்களுக்கெல்லாம் தானே சிகிச்சை செய்ததாகவும் கூறினாள். அவள் பேச்சிலிருந்து நமது இயக்க அனுதாபமுடையவள் என்று புரிந்தது. நல்ல சிவப்பு, குறுகுறுப்பான பார்வை, கவரும் சக்தி படைத்தவள். கருணாநிதி எங்கே என்று என்னையே கேட்டாள். நான் தான் என்றேன். ஓஹோ, அரும்பு மீசை புதிதாகையால் அடையாளமே புரியவில்லை என்றாள். போய்விடுவாளாக்கும் என்று எதிர்பார்த்தேன். போகவில்லை, நின்று கொண்டே இருந்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு கிழவரும் வந்தார். அவர் அவளுடைய தந்தையாம். அப்பா, இவர்தான் கருணாநிதி என்று அவருக்கு என்னை அறிமுகப்படுத்தினாள். ஏன் இருவரும் அங்கு வந்தார்கள் தெரியுமா? அந்த நர்ஸ் என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமா? திடீரென்று என்னை பார்த்து சொன்னாள், நான் உங்களை காதலிக்கிறேன். நான் திடுக்கிட்டு போனேன். பேச்சு மன்றம் கொல்ல என்று சிரித்து விட்டது. நர்ஸுக்கு அப்போதுதான் நாணம் பிறந்தது. தந்தையை அழைத்து கொண்டு போய்விட்டாள். நான் வெட்கத்தால் குனிந்ததலை நிமிராமல் அமர்ந்திருந்தேன். என்ன மூக்கிலே விரல் வைக்கிறீர்கள்? சிறைச்சாலையிலே பெண்கள் எப்படி வந்தார்கள் என்று தானே ஆச்சரியப்படுகிறீர்கள்? பேச்சு மன்றத்திலே நடந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், மாறுவேட போட்டியின் போது கூட பெண்கள் வராமல் இருந்தால் சுவைக்குமா என்ன? பெண்கள் மட்டுமா வந்தார்கள்? ஒரு குடுகுடுப்புக்காரன் கூட வந்தான். குடுகுடு குடுகுடு, நல்ல காலம் பிறக்குது, தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது. அந்த மூளையில் ஒருத்தன் ஐயோன்னு போறான், துரோகம் பண்ணினவன் துளைய போறான், காலையிலே கூட சொன்னேன் சுரண்டி பிழைக்கிறவன் சுருக்குன்னு போறான், குடுகுடு குடுகுடு, ஒரு பழைய துணி இருந்தால் குடுகுடு குடுகுடு. நரிக்குறவனும் குரத்தையும் தோண்டினார்கள். ஆயாளக்குறி ஆயாளக்குறி என்று பாடியபடியே வயிறு புடைத்த ஒருவரும் வறுமையில் அடிபட்ட நெசவாளியும் வந்தார்கள். குமாரர்கள் கிழவர்களாக மாறி வந்தார்கள், ஆண்கள் பெண்களாக மாறி வந்தார்கள், அழகிகளாக கூட. சிறைச்சாலையிலே ஏதோ ஒரு பெரிய மைதானத்தை ஒதுக்கி கொடுத்து அதிலே மாறுவேட விழா நடத்துங்கள் என்று யாரும் அனுமதி தரவில்லை. வேலையில்லாத ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் தோழர்களின் சொந்த முயற்சியிலேயே பல வேடங்களில் தோன்றி பாடி மகிழ்வித்தார்கள். சிறைச்சாலையிலே பூத்திடும் மலர்கள், நான் மேலே போட்டிருந்த பச்சை துண்டு போன்ற ஆடைகள், முடிவெட்டும் போது கத்தரித்த ரோமங்கள், அடுப்பின் கரிகள் ஆகிய பொருள்களை கொண்டு அலங்கார அணிகளும் ஆடைகளும் மீசைகளும் தாடிகளும் தயார் செய்து யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு பிரமாத வெற்றியுடன் நடத்தப்பட்ட அந்த போட்டி இருக்கிறதே, அது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதைத்தான் நினைவூட்டியது. 400க்கும் மேற்பட்டோரின் மொத்த வாழ்க்கை சிறையில் எப்படி நடைபெற்றது என்பதை விவரித்து விட்டேன்.
பாடுதற்கு இனியது பக்தன் சொல்வான் பரம்பொருள் மகிமை, பாடுதற்கு இனியது பாட்டாளி சொல்வான் வியர்வையின் மேன்மை, பாடுதற்கு இனியது பாமரன் சொல்வான் பரலோக வாசம், பாடுதற்கு இனியது படித்தவன் சொல்வான் பகுத்தறிவு நேசம். இங்கே கேட்கின்றார், பாடுதற்கு பரந்த வானம் இனியதா, படபடக்கும் காற்று இனியதா, பற்றி எரியும் நெருப்பு இனியதா, பற்றாக்குறையாகும் நீர் இனியதா, அனைத்தும் கற்றார் போல பொறுமை காக்கும் நிலம் இனியதா, தென்றலாய் வரும்போது பாடுதற்கு இனியது காற்று, தென்றலாய் வரும்போது பாடுதற்கு இனியது காற்று. அன்றிலென ஒன்றிடும் போது பாடுதற்கு இனியது நீரும் நிலமும். தெண்டலாய் வரும்போது பாடுதற்கு இனியது காற்று. அன்றிலென ஒன்றிடும் போது பாடுதற்கு இனியது நீரும் நிலமும். உணவு சமைத்திட உதவிடும் போது பாடுதற்கு இனியது நெருப்பு. உயர்ந்தோர் பரந்த மனதுக்கு உவமையாய் நிற்கும் போது பாடுதற்கு இனியது வானம். உயர்ந்தோர் பரந்த மனத்துக்கு உவமையாய் நிற்கும் போது பாடுதற்கு இனியது வானம். பாடுதற்கு இனியதில் யான் என்ன பாட, எதை பாட? நானோ கவியூரின் கிணற்று தவளை, நானோ கவியூரின் கிணற்று தவளை, ஆனாலும் நாட்டு விளப்பம் அறிவேன்.
சிறைச்சாலைக்கு வந்த சில நாட்களுக்கெல்லாம் எனது அருமை திருவாரூர் தோழர்கள் வந்து சேர்ந்தார்கள். எனது மைத்திரன் தட்சிணாமூர்த்தியும் வந்தார். எனக்கு பக்கத்து அறைகளிலேயே அவர்களும் இடம் பிடித்துக் கொண்டனர். ராமசுப்பையா அவர்களுக்கு சரியான ஜோடியாக திருவாரூர் நாகப்பன் இருந்தார். அவர்கள் இருவரையும் பார்த்து நாங்கள் கிழவர்களே என்று கூப்பிடுவோம். ராமசுப்பையாவுக்கு உள்ளபடியே அதில் கொஞ்சம் வருத்தம்தான். திருவாரூர் தென்னன், அவரை பற்றி நான் ஒன்றும் அதிகமாக சொல்ல வேண்டாம். நான் சிறையில் இருக்கும்போது அவர் வெளியே இருக்க முடியாது. ஒருவர் தான் தப்பித்தவரை வெளியே இருந்து விட்டார், சீட்டி மூர்த்தி என்பார். தென்னன் பெயரும் தட்சிணாமூர்த்தி தான். இவரும் தட்சிணாமூர்த்தி. இரண்டு தட்சிணாமூர்த்திகளும் இரண்டு கண்கள் போல நட்புக்கு. அந்த தென்னன் தான் எமது சாப்பாட்டு விவகாரங்களை சரிபார்த்து கண்காணித்து வந்தார். குளிப்பதற்கு செல்வோம், வேணு ஓடி வருவார் தண்ணீர் மொண்டு ஊற்ற. அவர்தான் என்னை குளிப்பாட்டி விடுவார் என்றே வைத்துக் கொள்வோமே. எண்ணெய் தேய்த்து முழுகப் போகிறோம் என்று தெரிந்தால் போதும், எப்படித்தான் தெரியுமோ ராமசுப்பையாவுக்கு. அவர் எண்ணெய் தேய்த்து விடாமல் குளிக்க முடியாது. முடியாது என்ன, கூடாது. அவருடைய திருக்கரங்களால் எண்ணெய் தேய்த்து சிகைக்காய் தேய்த்து குளிப்பாட்டும் போது என் அன்னையின் பொற்கரங்களின் ஸ்பரிச உணர்ச்சியை கண்டேன். நான் குளித்து விட்டு அறைக்கு வருவோம். வீட்டிலே மனைவி கூட அவ்வளவு ஒழுங்காக உடைகளை எடுத்து தந்து உபசரிக்க முடியாது. அத்துணை அழகாக உடைகளை எடுத்து வழங்குவார் தோழர் கஸ்தூரி. உடை இலாக்காவை அவரிடம் தான் ஒப்படைத்திருந்தோம். உடனே தென்னன் காலை உணவுடன் எங்கள் அறையில் நுழைவார். சிறை சாப்பாட்டுக்கும் ஓர் இலக்கணம் வகுத்து கொண்டு நம்மோடு ஒட்டி வராவிட்டால் அதோடு நாம் ஒட்டி போவோம் என்ற தத்துவார்த்த சிகரமாக எம்முடன் ஒருவர் இருந்தார். அவர்தான் திருவாரூர் டாக்டர் விஜயராகவன். சிறையிலே தரப்படும் கடலை உருண்டை என்றால் அவருக்கு எவ்வளவு பிரியம் தெரியுமா? இப்படி வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் சிறைச்சாலையின் கொடுமைகளை விரட்டி கொண்டிருக்க உதவி புரிந்த அருமை தோழர்கள் எல்லாம் எங்களை விட்டு பிரியும் காலம் வெகு விரைவில் வந்துவிட்டது. காங்கிரஸ் ஆட்சி எனக்கு 6 மாத தண்டனை கொடுத்தது பெரிதல்ல. என் அன்பு தோழர்களை என்னோடு சேர்த்து வைத்து அவர்கள் பிரிந்து செல்லும் வேதனையை அடிக்கடி உண்டாக்கியதே அதுதான் பெரிய தண்டனையாக இருந்தது. தோழர் என்.வி.என் அடக்குமுறையின் கோர பொறியில் அகப்படுவதற்கு முன்பு எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். வெளியில் என்ன நடக்கிறதோ என்று கவலைப்படுவீர்கள், வளர்கிறோம் வளர்கிறோம், மகிழ்ச்சி அடையுங்கள் என்று. சிறைச்சாலையில் என்னை சந்திக்க வந்த அண்ணா அவர்களும் சொன்னார்கள், வெளி உலகை பற்றி நினைத்து மனதை அலட்டிக் கொள்ளக் கூடாது என்பதாக. இருந்தாலும் முடிகிறதா? நாங்கள் பிரிந்து வரும்போதே தமிழகம் இரத்தக்காடாக வல்லவா இருந்தது, என்ன ஆயிற்றோ என்று ஏங்கிக் கொண்டுதான் கிடந்தோம். கள்ளக்குடியிலே போராட்டம் அண்ணன் சிற்றரசு அவர்களின் தலைமையிலும் திருச்சி தீரர்களின் மேற்பார்வையிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அண்ணாவும் மற்றவர்களும் சிறைக்குள்ளே அனுப்பப்பட்டு விட்டார்கள். தலைவர்களை விடுதலை செய்கின்ற முழக்கம் நாடெங்கும் கேட்கிறது.
கூடு வளர் காடுகளில் ஓடி விளையாடுகின்ற பீடுமிகு மாநிலமும், பாடுமிசை ஜோடி குயில் தாளமுண்டு பவமிடு காணமையில் புள்ளினமும், பட்டு கொடி கொத்தக்குடை சுற்றி சுழல் வெற்றி திரு முத்து தமிழ் கற்றை சுடர் பெற்றுக்குல. கோடு வளர் காடுகளில் ஓடி விளையாடுகின்ற பீடுமிகு மாநிலமும், பாடுமிசை ஜோடி குயில் தாளமுண்டு பவமிடு காணமையில் புள்ளினமும், பட்டுக்கொடி கொற்றக்குடை சுற்றிச்சூழல் வெற்றி திரு முத்து தமிழ் கற்றுச்சூழல் பெற்றுக்குழல். மானங்காக்க புறப்படுக மரவர் சேனை, மானங்காக்க புறப்படுக மரவர் சேனை. எங்குற்றான் என் தமிழன் இங்கு வரும் இங்குதனை எதிர்ப்பதற்கு துணிவை இன்றி செங்குத்து தூணை போல் நிற்கின்றானா? எங்குற்றான் என் தமிழன் இங்கு வரும் இங்குதனை எதிர்ப்பதற்கு துணிவை இன்றி செங்குத்து தூணை போல் நிற்கின்றானா? அங்கத்து துடிப்பின்றி கிடக்கின்றானா? ஐயோ பாவம், அவனுக்கு சங்கத்தில் பாட்டு எழுதி அரங்கேற்றுங்கள். அங்கத்து துடிப்பின்றி கிடக்கின்றானா? ஐயோ பாவம், அவனுக்கு சங்கத்தில் பாட்டு எழுதி அரங்கேற்றுங்கள். உளி இரண்டை உளி இரண்டை உதட்டின் மேல் வைத்தார் போல், உளி இரண்டை உதட்டின் மேல் வைத்தார் போல் ஒளி மிகுந்த பாண்டியருக்கு மீசை உண்டு. உளி இரண்டை உதட்டின் மேல் வைத்தார் போல் ஒளி மிகுந்த பாண்டியருக்கு மீசை உண்டு. இனி வந்ததில்லை என இனமுழக்கம் செய்வது போல் காதின் வெளிவரையில் படர்ந்திருக்கும் சோழன் மீசை. இனி வந்ததில்லை என இனமுழக்கம் செய்வது போல் காதின் வெளிவரையில் படர்ந்திருக்கும் சோழன் மீசை. களி நாட்டும் துதிக்கை ஒன்று கண் நோக்கி வளர்ந்திருக்கும் சற்று நெளிகாட்டும் நீள மீசை சேரன் மீசை. அந்தந்த மீசையெல்லாம் துடித்ததனால் பகை குன்றங்கள் பொடியான கதைகள் உண்டு. அந்தந்த மீசையெல்லாம் துடித்ததனால் பகை குன்றங்கள் பொடியான கதைகள் உண்டு. இன்றந்த வீரம் வேண்டும் மிகவும் வேண்டும். இன் செயல் வீரம் தேக்கி வன் செயல்கள் அறவே போக்கி முன்பிருந்த தமிழர்களின் உணவை பெறும்.